நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, உளவியலாளர் பார்வதி அவர்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய உளவியல் தொடர்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சைல்டுஹுட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்களேன், எல்கேஜி தான் படிக்கும், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கும் குழந்தை. பெற்றோர்கள் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி குழந்தை வந்து அதை கற்றுக்குது. அதுக்கு டென்ஷன்னா என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. தேவையில்லாததுக்கு நான் டென்ஷனாக இருக்கிறேன், அப்போ பெற்றோர்கள்ட்ட இருந்தால் அந்த குழந்தை படிக்குது இல்லைங்களா. சரி, அப்போ சைல்டுஹுட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ டெலிவரி நம்ம எடுத்துக்கலாமே, நார்மல் டெலிவரி, சிசேரியன் இருக்குது. டாக்டர்ஸ் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேற வழி இல்லை அப்படின்னா தான் சிசேரியனுக்கு போகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாயோட அந்த பேசேஜ் இருக்குது பாருங்க, அந்த பெர்த் கெனால் வழியாக நார்மலாக குழந்தை வந்தால் தான் நல்லது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் தாங்கி குழந்தை வெளியே வந்தால் தான் நல்லது அப்படின்ட்டு மருத்துவர்கள் பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆக ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தை பிறக்கும் போதே வந்துடுது. அப்புறம் நிறைய விதத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த பக்கத்து வீட்டில் உள்ள பையன், இல்லை கூட படிக்கிற குழந்தை வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா, நல்ல ரேங்க் எடுத்தா, அதுவும் கூட அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் சொல்ல தெரியாது. நம்ம பெரியவங்களை வந்து பொறாமை, ஜலசி அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்கிறோம், குழந்தைங்களுக்கு அது சொல்ல தெரியாது. சைல்டுஹுட் ஸ்ட்ரெஸ், அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் எப்படி ஏற்படுது, என்னென்ன வகையில் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், என்ன சப்போர்ட் கொடுக்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இதையெல்லாம் பத்தி விரிவா பேசுறதுக்காக உளவியலாளர் பார்வதி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
எல்லோருக்கும் வணக்கம். சைல்ட்ஹுட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற தலைப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. இப்போ நீங்க சரியா சொன்ன மாதிரி, குழந்தை பிறந்ததுலேருந்து 12 வயது வரைக்கும் அதுக்கான வர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சைல்ட்ஹுட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 13 வயசு ஆகும்போது அந்த குழந்தை வந்து டீனேஜ் அப்படிங்கிற பருவம் அடையுது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி மாறும், ப்ரையாரிட்டிஸ் லைஃப்ல மாறும். நீங்க சொன்னீங்க குழந்தை வந்து பிறந்ததுமே அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு, ஆனா உண்மை வந்து அது வந்து ஒரு தாயோடைய கர்ப்பப்பையில இருக்கும் போதே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. டெலிவரி அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு மட்டும் இல்லை, ஒரு குழந்தைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம்தான். ஏன்னா ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட மாசம் அந்த குழந்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்திருக்குது, திடீர்னு வந்து அந்த குழந்தை வெளியில வந்தப்போ அதுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாதுங்கிற நிலைமையில இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து தாயுடைய கர்ப்பப்பையிலேயே ஆரம்பிக்குது. தாய் அதிகமான ஆங்ஸைட்டி அல்லது பிபி, சுகர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற குழந்தைகள் பெரும்பாலும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆள் ஆகுறாங்க. அதனால தான் ப்ரெக்னன்சி டைம்ல தாய் வந்து நல்ல உணவு சாப்பிடணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சைல்டுஹுட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. நாங்கள் வந்து அதை 2 விதமா பார்க்குறோம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அவருடைய செயல், ஹேபிட், எண்ணங்கள், அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்டர்னல்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. உதாரணத்துக்கு தாய் தந்தை அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்கூல் டீச்சர், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் எக்ஸ்டர்னல் வெளியாளுகள். ஸோ அதுதான் 2 பிரிவில் நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குறோம். நீங்க கேட்ட மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து 3 விதமா இருக்கு. முதல் விதம் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் சொல்றோம், யூ ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். 2வது விதம் வந்து டிஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். 3வதுதான் ஒரு ஆபத்தான ஸ்ட்ரெஸ், அபாயகரமான ஸ்ட்ரெஸ், அதுக்கு நாங்க டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். டாக்ஸிக்னால விஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த யூ ஸ்ட்ரெஸ் வந்து பொதுவா எல்லாருக்குமே, யூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது நல்ல ஸ்ட்ரெஸ். இது ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவை. இந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டான்ஸ் போட்டியில கலந்துக்கிறது, ஒரு பாட்டு போட்டியில கலந்துக்கிறது, ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் வந்து யூ ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு, அது சம்பந்தமாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். நீண்ட நாள் உடம்பு முடியாமல் போனதுனால நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிற அந்த இயலாமை வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. எந்தெந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்ல மன அழுத்தத்தை கொடுக்குதோ, உங்களுக்கு வந்து அதிகமாக முன்னாடி போகிற பாதையை வந்து தடுக்குதோ, அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நீங்க உணரும் போதே ஒரு சைக்காலஜிஸ்டோ, அதாவது ஒரு மருத்துவரோ, அல்லது உங்களுக்கு சப்போர்ட் குரூப், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நீங்க நம்பர் ஒருத்தர், அது தாய், தந்தை, டீச்சர், யாரா வேணா இருக்கலாம், அவங்க கிட்ட அந்த விஷயத்த பகிர்ந்து கொள்ளறது நல்லது. அப்படி பகிர்ந்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். நான் சொன்னது அபாய கட்டமான ஸ்ட்ரெஸ், ஃபைனல் ஸ்டேஜ் டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்னு. இந்த டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கும், நம்மனால எதுவுமே யோசிக்க முடியாது, சிந்திக்கிற திறன் அப்படியே மங்கி போயிரும், உடம்பு நம்ம நினைப்போம் எதுவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஆர்வம் இருக்காது. அதை தான் எங்களை மாதிரி உளவியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இதுதான்.
ஆக பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு குழந்தைய வந்து முன்னேற்ற வைக்குது. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டீங்க என்னன்ட்டு, டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் தான் வந்து எல்லாத்தையும் விட மோசமான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கறத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஹெரிடிட்டிங்களா, அதாவது நீங்க முதலே சொல்லிட்டீங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தா குழந்தைகளுக்கும் வரும் அப்படின்ட்டு, எப்படி கண்டுபிடிக்கிறது, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
ஹெரிடிட்டிங்கிறது வந்து 50-50, 50% ஹெரிடிட்டி, 50% அந்த குழந்தையுடைய வளர்ப்பு தான். பிறக்கும் போது எந்த குழந்தையும் ஸ்ட்ரெஸ்ஸோட பிறக்கிறது இல்லை, பட் அந்த குழந்தையோட வளர்ப்புல அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு எல்கேஜி குழந்தை வந்து அவங்க என்கிட்ட அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து சமீபத்துல சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, போய் அந்த குழந்தை வந்து பெட்ரூம்ல வந்து படுத்துக்குது, பெட்ல படுத்துக்குது, தலகாணியால முகத்தை மூடிக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து சந்தேகப்பட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த குழந்தை கிட்ட பேசும்போது அந்த குழந்தை வந்து சொல்லிச்சு, எங்க அம்மா வந்து என்னை கம்பேர் பண்றாங்க, இன்னொரு ஒரு குழந்தையோட என்னை வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, நீ வந்து ஓ கிரேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லிச்சு. சரி, அந்த ஓ கிரேட் வந்து வாங்க முடியலன்னா என்ன, அதனால என்ன, இப்போ நீ தான் நல்லா படிக்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்னால எங்க அம்மாவோட எதிர்பார்ப்ப செய்ய முடியல, எங்க அம்மா இதே மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சு வீட்டு விட்டு ஓடி போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஸோ ஏபிசிடி கூட சரியா எழுத தெரியாத அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரெஸ்னால லெட்டர் எழுதி வச்சு வீட்டு விட்டு ஓடி போகணுங்கிற நிலைமை, டிவி மீடியா இதெல்லாம் பார்த்து அது கத்துருக்கு. ஆனா உண்மையிலே அந்த குழந்தை வந்து டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சு. சொன்னப்போ அவங்க அம்மா அப்பா சிரிச்சாங்க, இந்த வயசுலயும் வருமா அப்படிங்கிற மாதிரி. எந்த வயசுலயும் ஸ்ட்ரெஸ்ஸோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அது வந்துச்சுன்னா எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேக்குறீங்க. முதல் அறிகுறி எதுவுமே ஒரு 2 வாரத்துக்கு மேல, எந்த ஒரு மாற்றமும் 2 வாரத்துக்கு மேல அந்த குழந்தை கிட்ட நீடிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு ஒரு டாக்டர் கிட்ட வரணும். ஸோ முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது நெகட்டிவ் சேஞ்சஸ், அதாவது நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற குழந்தை வந்து திடீர்னு சாப்பிட மாட்டேங்குது, திடீர்னு தூங்க மாட்டேங்குது, அல்லது வெயிட் லாஸ், வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம என்ன அப்படிங்கறது பார்க்கணும். இரண்டாவது அதிகம் கோபம், இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூடியாவே இருக்கும் அந்த குழந்தை, ஒரு நல்ல மூட் அதுக்கு இருக்காது, விட்ரானா இருக்கும், அதாவது சகஜமா எல்லாத்துக்கிட்டயும் பேசி பழகாது, எப்போதுமே தனிமை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். அந்த கட்டமும் ஒரு நெகட்டிவான கட்டம். அல்லது குழந்தை வந்து மாறா நிறைய பேச ஆரம்பிக்கும், எப்போதும் கம்மியா பேசுற குழந்தை பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி பேசும் போதும் பேரண்ட்ஸ் வந்து கவனமா பார்க்க வேண்டியது அந்த குழந்தை எதை பத்தி குறிப்பிட்டு பேசுது, அதாவது யார பத்தி குறிப்பிட்டு பேசுதுங்கறத கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கணும் பேரண்ட்ஸ். ஏன்னா அதுலதான் நமக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள், எதனால அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது தெரியும். சோ சில பேரண்ட்ஸ் அதை கவனிக்க மாட்டாங்க, வளர்றான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாம அதிகமா பேசினாலும் கவனிக்கணும், குறைவாக பேசினாலும் கவனிக்கணும். சில குழந்தைகள் அழுகையில வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு சயின்டிபிக்லி இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு தாய் வந்து ஒரு 3-4 வயசு குழந்தை அவங்களுக்கு இருக்கு, 2வது முறையாக அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா முதல் குழந்தைக்கு அதோடைய அறிகுறிகள் தெரிஞ்சிடும். அதாவது நம்மளுடைய பாசத்தை பங்கு போடுறதுக்கு இன்னொரு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான், அந்த அங்கிருந்து சிப்லிங் ரைவல்ரி ஆரம்பிக்குது. ஸோ அந்த தாய் வந்து அந்த டைம் வந்து முதல் குழந்தைக்கு அதிகம் அக்கறை செலுத்தணும். ஏன்னா அது ஒரு க்ரோன் மென்டாலிட்டி, அது வந்து தன்னுடைய தாய் தந்தைய பாசம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வரான் சொல்லி காரணமே இல்லாம அந்த குழந்தை அழும், பிடிவாதம் பிடித்தும், அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான கட்டம் தான். ஸோ அப்போவே அந்த தாய் வந்து தம்பி, தங்கச்சி, பாப்பா அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கறக்கு ஆரம்பிக்கணும். ஸோ தேவையே இல்லாம காரணங்கள் இல்லாம அழுகிறது, அதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. அதிகமா தூங்குறதும் ஒரு அறிகுறி, குறைவாக தூங்குறது. அதிகமா சாப்பிடுறது, குறைவாக சாப்பிடுறது. அதே மாதிரி பிடிவாதம், என்ன இருந்தாலும் பிடிவாதம், விட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிடிவாதம். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம்.
அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க, ஒன்னு ஓவர் ஈட்டிங் அல்லது சாப்பிடாமலே இருக்கிறது, ஒன்னு அதிகமா பேசுறது இல்லைனா வித்ட்ரானா இருக்கிறது. சரிங்க டாக்டர், இது தவிர ஸ்டடீஸ்ல அவங்க எப்படி இருப்பாங்க?
இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம ப்ரோக்ராம்ல பாத்திருக்கோம், கவனப்பற்றாக்குறை, அட்டென்ஷன் டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். சில குழந்தைகள் வந்து அட்டென்ஷன் டெபிசிட்டா இருக்கும், அதாவது அதிகப்படி சாப்பிடாத குழந்தைங்க, கம்மியா சாப்பிடுறது, கம்மியா தூக்கமாகிறது வந்து அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கும். அதிகமா சாப்பிட்டு அதிகமா தூங்குற குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஏஹெச்ஏடி சிம்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்துடும். ஸோ இந்த குழந்தைங்க வந்து ஒன்னுல ஸ்கூல்ல வந்து கவனக்குறைவு அவங்களுக்கு இருக்கும், அல்லது ஹைப்பர் ஆக்டிவ், கவனிக்கவே முடியாத அளவுக்கு அவங்கள ஒரு சுறுசுறுப்பு, ஓவர் சுறுசுறுப்பு, இரண்டுமே அந்த குழந்தையுடைய படிப்புக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க முக்கவாசி சோசியலி நல்லா பழக மாட்டாங்க. அதாவது அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா மத்த குழந்தைங்களோட சண்டை போடுறது, தம்பி தங்கச்சியோட சண்டை போடுறது, டீச்சரை எதிர்த்து பேசுறது, வீட்டுல அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது, ஒரு கல்யாணம் பர்த்டே எல்லாம் போனாங்கன்னா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி மத்த குழந்தை மாதிரி சகஜமா டிசிப்ளின்டா பேசி பழக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரீ ஆக்கியபைடுன்னு சொல்லுவோம், மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த சோசியலி அவங்க வந்து கொஞ்சம் ஏலினேட் ஆகுறாங்க, அதுவும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஒரு பின்விளைவு.
அப்ப பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா உதாசீனப்படுத்த கூடாது, ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அவங்கதான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுட்டு வரணும். பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்? மருத்துவர்கள் நீங்க எந்த மாதிரி சப்போர்ட்டிங் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு தேவை?
பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு ரெண்டு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை சமீபத்துல ஒரு 4.5 வயசு குழந்தை வந்து கவுன்சிலிங்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபுல் சாப்பாடு, சாம்பார், ரசம், குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷத்துல அந்த குழந்தை பசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா போதுமான அளவு அந்த குழந்தை சாப்பிட்டுருக்கு அப்படிங்கறது அந்த தாய்க்கு தெரியும். 5 நிமிஷத்துல நொறுக்கு தீனி கேட்கும் போது குடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பயங்கரமா இரிட்டேட் ஆயிரும். மாசம் ஆக அந்த குழந்தை வந்து வெயிட் போட்டுட்டே போகுது, ரொம்ப ஒபீஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தை ஒபீஸ் ஆனதுனால ஸ்கூல்ல வந்து அது அடிக்கடி தூங்கிட்டே இருக்கு, அதால சரியா கவனிக்க முடியல. சோ தாய் கூட்டிட்டு வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் கூட்டிட்டு வந்தாங்க. பட் அந்த குழந்தை கிட்ட பேசும்போது தான் தெரியுது, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட தந்தை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் அந்த குழந்தையால நார்மலா இருக்க முடியல. சோ அது கூட ஒரு காரணம். இன்னொரு ஒரு உதாரணத்துல பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தை கிட்ட பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து டைமே இல்ல குழந்தை கிட்ட பேசுறதுக்கு. சோ வந்ததும் மறுபடியும் லேப்டாப் திறந்து வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தாய் கிச்சனுக்கு போய் சீக்கிரம் சமையல முடிச்சுட்டு தூங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்க. சோ இந்த குழந்தை வந்து தந்தை கிட்ட போய், இது ஒரு அழகான குட்டி கதையும் கூட. சோ இந்த குழந்தை, இந்த பையன் வந்து தந்தை கிட்ட போய் கேக்குறா, அப்பா சுமாரா உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேக்குறாரு. சோ அவங்க அப்பா சொல்றாங்க, எனக்கு வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த குழந்தை திரும்ப வந்துருது, அவங்க அப்பா ரொம்ப திட்டிடுறாரு, ஏன் என்னன்னு. மறுபடியும் அந்த குழந்தை வந்து கேக்குது, அப்பா எனக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எப்போ வாங்கி தருவேன்னு. சோ நீ பொம்மை வாங்குறதுக்குதான் என் சம்பளத்தை கேட்டியா, எப்போல இருந்து இப்படி பழகின அப்படின்னு சொல்லி அப்பா திட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உணர்றாரு, நான் ரொம்ப திட்டிட்டேன் அப்படின்னு. சோ பையன் கிட்ட வராரு, பையன் வந்து தலகாணி கீழ இருந்து காசு எடுத்து எண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் வந்து அவங்க அப்பா கேக்குறாங்க, என்னாச்சு? அப்ப பையன் கேக்குறான், அப்பா எனக்கு ஒரு 200 ரூபாய் கம்மி ஆகுது, குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா மறுபடியும் திட்டுறாரு, ஓ நீ கடன் வாங்கி பொம்மை வாங்குற அளவுக்கு பழகிட்டியா அப்படின்னு. நான் பொம்மை வாங்குறதுக்காக கேக்கல, எனக்கு உங்களுடைய டைம் 1 மணி நேரம் வேணும், என்கிட்ட 300 தான் இருக்கு, நீங்க ஒரு 200 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய 1 மணி நேரத்துக்கான காசை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்போதான் அந்த அப்பா உணர்றாரு, நான் என் குழந்தைகிட்ட போதுமான அளவுக்கு நேரம் செலுத்தல அப்படின்னு சொல்லி. தாய் தந்தை கண்டிப்பாக அந்த குழந்தை மேல நேரம் செலுத்தணும். வீட்டுல யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த குழந்தை சகஜமா பேசணும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஓ கிரேட் வாங்காதனால அந்த குழந்தை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருவேங்கறத என்கிட்டயும் அவங்க பாட்டி கிட்டயும் சொல்லியிருக்குது. அவங்க பாட்டி கிட்ட சொல்லும் போது அவங்க பாட்டி வந்து வாக்கிங் கூட போகாம அந்த குழந்தைய வந்து கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா தாய் தந்தை ஆபீஸ் போறாங்க, எங்க இந்த குழந்தை அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருமோங்கறக்காக வாக்கிங் போகாம அந்த குழந்தையவே கண்காணிச்சுட்டு இருந்துட்டு தான் அவங்க அம்மாக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வரக்கு. ஸோ உங்கள் குழந்தை யார் கூட பேசுது, என்ன வார்த்தைகள் பேசுது, என்ன பேசுது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அந்த குழந்தைய வந்து பேசும்போது காது கொடுத்து கேட்டு எடுத்து சொல்லி கொடுக்கணும். இது இப்படி இல்லை, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தாய் தந்தை அதை முன்னாடி செய்யணும். இல்லைனா ஒரு சைக்காலஜிஸ்டை பார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ அது உணரணும். கடைசி வந்து கண்டிப்பாக சப்போர்ட், டீச்சர்ஸ் கிட்டேயும் பேசி வீட்டில் இருக்கிறவங்களும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தணும், இனி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி கலந்து ஆலோசிக்கணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் தேவையான அளவு அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு சைக்காலஜிஸ்டா நாங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு சிபிடின்னு சொல்லுவோம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ இந்த சிபிடியில் வந்து அந்த குழந்தைக்கு நாங்கள் எடுத்து சொல்லி கொடுப்போம் இந்த மாற்றங்கள் என்ன ஏது, அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு இந்த சமுதாயம் எதிர்பார்க்குது, எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான முறையில் நாங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு மூணாவது மனிதராக ஒரு டாக்டரா சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லும்போது கண்டிப்பாக நாங்கள் மாற்றம் பார்த்துருக்கோம்.
மாறி வரும் சூழல், மாறி வரும் காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோருக்கு 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க இருப்பாங்க வீட்டில், மாமனார் மாமியார் நாத்தனார் அப்புறம் மச்சாண்டார் குழந்தையா குழந்தனார் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு அந்த குழந்தைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. 4 குழந்தை இருக்கும், 5வது அந்த அம்மா கர்ப்பமா இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு சேர்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதுதான் தெரியும் ஒரு குழந்தை வந்திருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த குழந்தைக்காக அக்கறை செலுத்த அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிருச்சு, குழந்தைக்கு போதுமான அளவு கவனிப்பு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க, அதிலும் எல்லாமே குழந்தைக்கு அது புரியிற அளவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் சிப்ளிங் ரைவல்ரி சொன்னீங்க இல்லையா, இதுதான் நான் சொன்ன அந்த காலத்தில் யாருமே சொல்றது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லணும் அப்படின்ட்டு குழந்தைகள் எதிர்பார்க்காம புரியாத அளவுக்குலாம் சில விஷயங்கள் சொல்லும்போது குழந்தைங்க இன்னும் குழம்பி போறாங்க. இதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர்.
குழந்தைகள் வந்து இப்போ இருக்கிற காலத்துல வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாகவே இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 3 வயசு குழந்தை வந்து அவங்க தாய் 2வது முறையா கர்ப்பம் ஆகும்போது அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறான், அம்மா கர்ப்பம்னா என்ன, பிரெக்னன்சினா என்ன, உன்னுடைய இந்த வயிற்றுக்குள்ள இந்த பாப்பா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறான். அதே மாதிரி நானும் வயிற்றுக்குள்ள இருந்தேனா அப்படின்னு கேக்குறான். ஸோ அந்த தாய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அனாவசியமான கேள்விகள் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறான். கண்டிக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு வந்து இன்க்யூசிட்டிவ்னஸ் அதிகமாகுது, அது ஒரு விதம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுது, நானும் இப்படிதான் இருந்தேனா அப்படின்னு. ஸோ விளையாட்டாக இருந்தாலும் சில நேரம் இது கிளாரிஃபை பண்ணாதனால இந்த குழந்தையோட பிறப்பை வந்து அந்த குழந்தை பாக்குது. ஸோ என்ன நினைக்குதுன்னா, தம்பி தான் அம்மாக்கு பிறந்த குழந்தை, நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை முடிவெடுத்த கட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மீடியா ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. யூடியூப் அப்படின்னு சொல்ற ஒரு சைட்ல வந்து எல்லா வீடியோஸும் இருக்கு. ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து நான் எப்படிமா வயிற்றுக்குள்ள இருந்தேன் அப்படி, நீ எப்படி கர்ப்பமான அப்படிங்கிறப்போ நாம சொல்றதுக்கு சங்கடப்பட்டாலும் யூடியூப், நேஷனல் டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிக், டிஸ்கவரி சேனல் இதோடைய வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல அழகழகான சயின்டிஃபிக் வீடியோஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு இந்த வோம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சயின்டிஃபிக் வீடியோ, அந்த வீடியோவை வந்து ஸ்கூல்லயே போட்டு காமிக்கிறது பெட்டர் அப்படின்னு நாங்களும் கருத்து சொல்றோம். ஏன்னா அப்போதான் அந்த குழந்தைக்கு வந்து இதெல்லாம் ஒரு டேபுவா தெரியாது, ஓ இது சகஜம் அப்படின்னு தெரியும். ஸோ இதனால கூட பிற்காலத்துல ரேப் இன்சிடென்ட் எல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பர்த்து செக்ஸ் இதெல்லாம் சகஜமான விஷயம்ங்கிறது அந்த குழந்தைக்கு தெரிய வரும். ஸோ அந்த தாய் வந்து யூடியூப் மூலியமா வெப்சைட் மூலியமா இந்த மாதிரியான வீடியோஸ் அந்த குழந்தைக்கு போட்டு காமிச்சாங்கன்னா போதும், இந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி ஆயிரும், அனாவசியமான தர்ம சங்கடங்களும் தவிர்க்கலாம். ஸோ கேள்வி கேட்கறது இந்த குழந்தையோட ஏஜ். அப்போ கேள்வி கேட்குதுன்னா அதோடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கு, அந்த குழந்தை நல்ல விதமா டெவலப் ஆகுதுங்கிறது அர்த்தம். ஸோ அது கேட்கிற கேள்விக்கு நாமளும் சயின்டிஃபிக்கா பதில் சொல்றதுக்கு கத்துக்கணும்.
அதாவது குழந்தைகள் கேள்வி கேட்டாங்கன்னா ஏன் கேக்குற அப்படின்ட்டு இல்லாம குழந்தை இந்த அளவு கேள்வி கேட்கறதுக்கு அவன் மெச்சூர்டா இருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க டாக்டர், இது வரைக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், எத்தனை வகையான மன உளைச்சல் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ், எந்த விதமான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணும், எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி விரிவா பேசுனீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? குழந்தைகளுக்கு என்னென்ன வழியில என்னென்ன வகையில ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, மன உளைச்சல் ஏற்படுது அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொன்னாங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
மிதமிஞ்சிய தூக்கம், மிதமிஞ்சிய சுறுசுறுப்பு, அப்புறம் சாப்பிட்றது, அதே மாதிரி இதுக்கு நேர் எதிராக தூக்கமே இல்லாமல் இருக்கிறது, சாப்பாடே இல்லாமல் இருக்கிறது, சுறுசுறுப்பே இல்லாமல் சோம்பி இருக்கிறது, இதெல்லாம் வந்து மன உளைச்சலின் அடையாளங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எளிதில் சீக்கிரமாக குணமாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக குழந்தைகள் தானே, அவங்களுக்கு என்ன மன உளைச்சல் ஏற்பட போகுது அப்படின்ட்டு மெத்தனமாக பெற்றோர்கள் இருக்கக்கூடாது.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.